லௌடேட்டர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
நேயர்களே, இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெற உள்ளன மகிழ்வின் மந்திரம், நாடக மேடை மற்றும் செய்திகள். மகிழ்வின் மந்திரம், புதியவர்களுக்கு பழையவர்களின் ஆன்மீக உதவி. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் அன்பின் மகிழ்வு திருத்தூது அறிவுரை மடலில் மீட்பு பணி சார்ந்த ஒரு சில கண்ணோட்டங்கள் என்று தலைப்பிடப்பட்டுள்ள 6 பிரிவில் புது தம்பதியர்களுக்கு உதவும் மனித வளங்கள் எவை என்பதை ஆதாரங்களுடன் எடுத்துரைத்துள்ள 8 பத்திகளில் முதல் பத்தியான 223 கூறும் கருத்துக்களின் சுருக்கம். புதுமண தம்பதியரின் முதல் சில ஆண்டுகள் முக்கியத்துவம் நிறைந்தவை, ஏனெனில் அப்போதுதான் அவர்கள் சவால்களையும் திருமண வாழ்வின் அர்த்தத்தையும் கூடுதலாக அறிய வருகின்றனர். ஆகவே திருமணம் எனும் அருள் அடையாள கொண்டாட்டத்தை தாண்டி மீட்பு பணி சார்ந்த உடன் பயணித்தல் தேவையாகின்றது. இப்பணியில் அனுபவமிக்க பழைய தம்பதியர் உதவ முடியும். திரு அவையின் புதிய அமைப்புகள், குழுமங்கள், இயக்கங்கள் வழியாக அனுபவமிக்க தம்பதியர் புதியவர்களுக்கு உதவலாம். குழந்தைகள் எனும் மிகப்பெரிய கொடையை திறந்த மனதுடன் வரவேற்பவர்களாக செயல்பட அவர்களுக்கு ஊக்கமளிக்கப்பட வேண்டும். குடும்ப ஆன்மீகம், இறை வேண்டல், ஞாயிறு திருப்பலி பங்கேற்பு, ஆன்மீக வாழ்வை மேம்படுத்தும் சந்திப்புகள் என அனைத்தும் புதுமண தம்பதியரில் ஊக்குவிக்கப்பட வேண்டும்.
என் நண்பன் சித்திரம், எழுதியவர் ஜெயக்குமார்.
என்னங்க என்னங்க
என்ன செல்வி?
இந்தாங்க வங்கியிலிருந்து கடுதாசி வந்திருக்கு.
அடடே, இது வேறயா? இப்ப என்ன பண்றது?
இப்ப என்ன பண்றதுன்னு இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா என்னங்க பிரயோஜனம்? நாம வங்கியில வாங்கின கடனுக்காக இதுவரைக்கும் 3 கடுதாசி வந்துருச்சு. நீங்களும் போய் எதையாவது சொல்லிட்டு வாங்கன்னு சொன்னா போறேன் போறேன்னு சொல்லிட்டு போகாம இருக்கீங்க. இப்ப பாருங்க, இந்த கடுதாசிக்கு சரியான பதில் உடனே 1 வாரத்துல தெரிவிக்கிறேனா, சட்டப்படி வீட்டையும் நம்மளோட நிலங்களையும் ஜப்தி செய்ய வங்கிக்கு அதிகாரம் இருக்குன்னு இதுல எழுதியிருக்காங்க.
ஏன் இப்படி செய்யறாங்க? நான் தான் ஏற்கனவே கடுதாசி வந்தப்போ நேரா போய் அந்த வங்கி அதிகாரி கிட்ட அறுவடை முடிஞ்ச உடனே பாதி பணத்தை கொண்டு வந்து கட்டிறேன்னு சொன்னேன். அவரும் சரின்னு சொன்னாரு. ஆனா இப்ப இப்படி ஒரு கடுதாசி அனுப்பி இருக்கிறாரு.
அது சரிங்க, நம்மளோட அறுவடை அடுத்த மாசம் தானே நடக்குது. ஆனா இப்ப வந்த கடுதாசிக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க?
என்ன பண்றது, நாளைக்கு அந்த வங்கி அதிகாரிய பார்த்து அடுத்த மாசம் பணம் கட்டுறேன்னு சொல்லிட்டு வர வேண்டியதுதான்.
அத முதல்ல செய்யுங்க, போங்க.
ஆமா, எங்க நம்ம புள்ளைய காணோம்?
யாரு, கதிரவனா? அவன் டவுனுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவன் இன்னும் ஆளை காணும்.
இன்னமும் அவன் தண்டமாத்தான் சுத்திக்கிட்டு இருக்கிறான். ஏன் செல்வி, அவனும் கூட மாட என் கூட வந்து நிலத்துல வேலை செய்யலாம்ல?
முதல்ல அவனுக்கு ஒரு கால் கட்ட போட்டாதான் வீட்டுல அடங்குவான்.
ஆமா ஆமா, அதுவும் சரிதான். அவனுக்கு உடனே ஒரு பொண்ணை பாத்துற வேண்டியதுதான்.
கல்யாண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கியாமே?
ஆமாங்கய்யா.
ஏண்டா, உன் நண்பன் செல்வராஜு தான் தான் பொண்ண உன் மகனுக்குத்தான் தருவேன்னு யாரு கேட்டாலும் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ என்னடான வெளியே போய் உனக்கு மருமகளை தேடிக்கிட்டு இருக்காம.
ஐயா, அது ஏற்கனவே நிலத்தகராறுல எங்களுக்குள்ள இருந்த நட்பு முறிஞ்சு போறதுனால இனிமே அப்படிலாம் எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லைங்க ஐயா.
ஏய் முத்து, அது சரிதான்டா. ஆனா அதுக்காக நீங்க ரெண்டு பேரும் உங்க பிள்ளைங்க சின்ன வயசா இருக்கும் போது இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க இல்லையா?
எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லைங்க, அதனால எப்படி போய் சம்பந்தம் வச்சுக்கிறதுன்னு தான். அது
அதெல்லாம் பேசலாம் எப்படி ராமுத்து. பாரு முறப்படி நீ போய் செல்லுராசு கிட்ட உன் மவனுக்கு பொண்ண கேளுடா.
அது நீங்க சொல்ற மாதிரி நான் போய் கேட்டுருவேங்க ஐயா. ஆனா அவன் நாலு பேர் எதிரில என்ன அசிங்கப்படுத்திட்டான்னா.
ஏ முத்து, அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காதுரா. ஏன்னா அவன் தான் என்கிட்ட வந்து, தலைவரு நீங்க தான் முத்து கிட்ட பேசி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு சொன்னான்டா.
அப்படிங்களா ஐயா? அப்படின்னா நான் நாளைக்கு போய் பேசி பாக்குறேன் ஐயா.
அதை செய்ய முதல்ல
வரேங்க ஐயா.
என்ன பவானி சொல்ற, முத்து வந்தானா?
ஆமாங்க, நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்?
நான் வீட்டுல இல்லாம போயிட்டேனே. அவங்கிட்ட பேசி எத்தனை வருஷம் ஆகுது?
அதான் வர வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டுக்கு முறப்பொடி பொண்ணு கேட்டு வர்றாரு, அன்னைக்கு பேசிக்கங்க.
வெள்ளிக்கிழமையா? அதுக்கு இன்னும் நாலு நாள் இருக்க பவானி.
ஏங்க, நாலு நாள் தானே?
உனக்கு என்ன தெரியும் எங்களோட நட்ப பத்தி?
ஆமா, அதான் இத்தனை வருஷமா பாத்துட்டு இருக்கேன்.
அது என்ன பண்றது?
அப்புறம் நம்ம அகிலாவுக்கு தங்க செயின் வாங்கணும் சொல்லிட்டு இருந்தேன்ல.
ஆமா பவானி, அத கல்யாணத்துக்குள்ள வாங்கிடலாம்.
என்னங்க அந்த நகைய இப்ப எப்படியாவது வர வெள்ளிக்கிழமைக்குள்ள வாங்கிட்டு வந்துருங்களேன்.
இப்ப வாங்கணும்னா பணம் கொஞ்சம் குறைவா இருக்கு.
ஆனா முத்தண்ணன் குடும்பத்தோட வெள்ளிக்கிழமை பொண்ணு பாக்க வரதா சொல்லி இருக்காரு. அதான் அன்னைக்கு நம்ம அகிலா கழுத்துல அந்த செயினை போட்டிருந்தா நல்லா இருக்கும்ல.
அதுவும் சரிதான். அப்படின்னா நான் ஒன்னு செய்யறேன், நம்ம தங்கராசு கிட்ட போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன்.
செல்வராசு, ரே செல்வராசு.
அண்ணே வாங்க. அண்ணே வாங்க.
என்னம்மா செல்வராச காணோம்?
அவர் டவுனுக்கு போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு.
என்னம்மா இது, நான் அவங்கிட்ட பேசணும்னு வந்தா அவன் இப்படி பொறுப்பு இல்லாம டவுனுக்கு போயிருக்காங்கற?
ஏன் பவானி, அப்படி என்ன வேலை அவருக்கு?
அதானே
அகிலாவுக்கு தங்க செயின் வாங்கணும்னு இருந்தோம், அதுக்குதான் இப்ப போயிருக்காரு.
என்ன பவானி இது, ஏன் மருமவளே தங்கம் தானே, அப்படி இருக்கும் போது தங்க செயினுக்கு என்ன அவசரம்?
அது என்ன?
ஏமா பவானி, எப்ப போனா அவன் டவுனுக்கு?
அவர் போய் ஒரு மணி நேரம் ஆகுதுன்னு, இப்ப வந்துருவாரு.
சரி சரி வரட்டும். என்னம்மா பவானி, இன்னும் அவனை காணோமே.
அதானே எனக்கும் புரியல.
ஒருவேளை பொண்ணுக்காக நகை கடைய வேலை பேசுறானா?
போன உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் போனாரு.
இத பாருங்க, உங்களை தான் சொல்றேன், கிளம்புங்க.
என்ன செல்வி?
கிளம்புங்க, வீட்டுக்கு போலாம்.
அண்ணி
செல்வி, என்ன சொல்ற? இன்னும் செல்வராசே வரல, அதுக்குள்ள.
அது சரி, அதுக்காக இங்கேயே இருக்கணும்னு சொல்றீங்களா?
அதுக்கு இல்ல செல்வி, நாம இப்ப எதுக்காக வந்திருக்கிறோங்கறத பத்தி இன்னும் பேசவே இல்லையே.
ஏங்க, நாம இன்னைக்கு வந்து பேச போறோம்னு நீங்க முன்னாடியே வந்து சொல்லிருக்கீங்களா இல்லையா?
ஆமா.
அப்படி இருந்தும் உங்க நண்பர் இப்படி டவுனுக்கு போயிட்டு வராம இருக்காருனா என்னங்க அர்த்தம்? அவருக்கு உண்மையிலேயே நம்ம சம்பந்தம் பிடிக்கலன்னு அர்த்தம்.
அண்ணி அப்படி எல்லாம் இல்லீங்க. அண்ணி
செல்வி, ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசுற?
முட்டாள்தனமாவா? நானா? நல்லா இருக்குங்க, நானா முட்டாள்தனமா பேசுறேன்? இல்லைங்க, உங்க நண்பர் தான் நம்ம குடும்பத்தையே முட்டாளாக்க நினைக்கிறாரு.
அண்ணி என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க?
பின்ன வேற எப்படி பேசுறது? இதோ இருக்கிற டவுனுக்கு போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நாங்க வந்த நேரத்துக்கு இதோட நாலு தடவை போயிட்டு வந்திருக்கலாம், தெரியுமா?
செல்வராசு, செல்வராசு.
ஐயா ஐயா, வாங்க ஐயா.
பவானி, எங்கம்மா செல்வராசு? என்ன முத்து, என்ன இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்க?
ஐயா, இந்த செல்வராசு இன்னும் பழைய பகைய மறக்கலன்னு தோணுதுங்க. ஐயா, உங்ககிட்ட செல்வராசே வந்து முறப்படி பொண்ணு கேட்க சொல்லுங்கன்னு சொன்னதுனால தான் நாங்க கூட பழசெல்லாம் மறந்துட்டு இவன் வீட்டு வாசப்படி ஏறி வந்திருக்கிறோமுங்க.
டேய் முத்து,
ஆனா அவனை இன்னும் காணமுங்க.
சொல்றத கேளுடா, என்ன ஏதுன்னு நான் கேக்குறேன். ஏமா பவானி, என்னமா ஆச்சு? செல்வராசு எங்க போயிருக்கான்?
ஐயா, எங்க பொண்ணு அகிலாவுக்கு 3 சவரன்ல செயின் போடலான்னு பணத்தை வச்சிருந்தோம்.
சரி,
இப்ப அண்ணன் வந்து சம்பந்தம் பேசுறேன்னு சொன்னதுனால 5 சவரனா போடலான்னு அவரும் பணத்தை தங்கராச அண்ணங்கிட்ட கேட்டாரு. தங்கராச அண்ணனும் இன்னைக்கு காலையில தான் பணத்தை கொடுத்தாரு. சரி, இவங்க வரத்துக்குள்ள டவுனுக்கு போய் நகைய வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. இன்னும் காணல ஐயா.
ஏய் முத்து, செல்வராசு செயின் வாங்கத்தானா டவுனுக்கு போயிருக்கேன்.
அது சரிங்க ஐயா, நாங்க காலம்புற 9 இங்க வந்தோம். இப்ப 12 ஆச்சுங்கள ஐயா.
அது சரிமா செல்வி, நீங்க உங்க பக்கத்து நியாயத்தை சொல்றீங்க. ஆனா போனவன் பக்கமும் யோசிக்கணும்ல. போன இடத்துல என்ன ஆச்சோ அது புரியாம நாம அவனை தப்பா பேசக்கூடாதுல்ல.
ஏய் முத்து, எப்படி இருக்க? எல்லாரும் வந்திருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. டேய், நீ என் வீடு தேடி வந்திருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. ஐயா வணக்கம். ஐயா
வணக்கம். வணக்கம். ஏ முத்து, செல்வராசு வந்துட்டால இப்ப என்ன சொல்ற?
ஆமாங்க ஐயா. டேய் செல்வராசு, உனக்கு 100 ஆயிடுச்சுடா.
என்ன மன்னிச்சிடுறா?
என்னடா இதெல்லாம் இருக்கட்டும்டா.
என்னங்க அந்த செயினை கொடுங்க.
செயினா? அது வாங்கல பவானி.
என்னங்க சொல்றீங்க?
ஏன் செல்வராசு, செயின் வாங்கத்தானே போனா? கேட்டா இல்லன்னு சொல்ற?
அது தலைவர் ஐயா, நிச்சயம் முடிஞ்சவனா அத பத்தி பேசிக்கலாமே.
அதுவும் சரிதே.
டேய் செல்வராசு, பணத்தை தொலைச்சிட்டியா? என்னடா ஆச்சு?
அது வந்து
அனாவசியமா எதுக்கு 5 சவரன்ல செயின் போடணும்னு வாங்காம வந்துட்டீங்களா? இல்ல எப்படியும் உங்க நண்பர் தானே, என்ன சொன்னாலும் ஏத்துக்குவாருங்கிற நம்பிக்கையில வந்துட்டீங்களா?
செல்வி, அப்படியெல்லாம் இல்லம்மா. நான் கொண்டு போன பணத்தை எல்லாம் என் நண்பனுக்காக கொடுத்துட்டேம்மா.
டேய் செல்வராசு, என்னடா சொல்ற?
ஐயா, முத்து வங்கியில பணம் வாங்கிட்டு பல தவணை சரியா கட்டல போல தெரியுது. நான் காலையில போகும்போது ஊருக்குள்ளார ஒரு ஜீப் வந்தது. எதிரில போன என்ன பார்த்தவொடனே வங்கி அதிகாரிங்க முத்து வீடு எதுன்னு கேட்டாங்க. என்ன ஏதுன்னு நான் விசாரிச்சதுல அவங்க ஜப்தி பண்ண வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சது. உடனே நான் இந்த பணம் வங்கியில கட்ட சொல்லி என்கிட்ட முத்து கொடுத்துருக்காருன்னு சொன்னேன். அவங்களாம் உடனே திரும்பிட்டாங்க. நானும் நேரா வங்கியில போய் நகை வாங்க இருந்த பணத்தை எல்லாம் கட்டிட்டு வந்துட்டேன் ஐயா.
செல்வராசு, டேய் செல்வராசு, உண்மையாவடா சொல்ற?
ஆமாடா முத்து, இதோ பாரு கட்டின பணத்துக்கான ரசீதி, இந்தா வச்சுக்க.
டேய் செல்வராசு.
டேய் முத்து, எனக்கு உன்னை விட என்னோட பொண்ணுக்கு வாங்குற நகை ரொம்ப முக்கியமா தெரியலடா, அதான் பணத்தை கட்டிட்டு வந்துட்டேன்.
செல்வராசு
பாத்தீங்களா, இப்படி ஒருத்த நண்பனா கிடைச்சிருக்கான். அவன் லேட்டா வந்தான்னு ஏதோ பேசுனீங்களே. ஆனா இப்ப செல்வராசு எதுக்காக லேட்டா வந்தான்னு தெரியுதா முத்து?
தெரியுதையா, நல்லா தெரியுதையா. எனக்கு இப்படி ஒரு நண்பன் கிடைச்சதுக்காக நான் தவம் பண்ணிருக்கணும் ஐயா, தவம் பண்ணிருக்கணும். இப்படிப்பட்டவனோட நான் எத்தனை வருஷமா பேசாம இருந்துட்டேன். அதை நினைச்சா எனக்கு வெக்கமா இருக்கையா, வெக்கமா இருக்கு. செல்வராசு என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிரு செல்வராசு.
டேய் முத்து, என்னடா என்னடா இப்படி எல்லாம் பேசுற?
அண்ணே என்ன மன்னிச்சிருங்கண்ணே, உங்க பெருந்தன்மையான மனசை புரிஞ்சுக்காம என்னென்னமோ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கண்ணே, மன்னிச்சிடுங்க.
என் நண்பன் சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் ஜெயக்குமார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு. செய்திகள்.
ஜூலை 25 வருகிற ஞாயிறன்று கத்தோலிக்க திருஅவையில் சிறப்பிக்கப்படும் தாத்தாக்கள் பாட்டிகள் மற்றும் வயது முதிர்ந்தோர் முதல் உலக நாளுக்கென்று இறைவேண்டல் ஒன்றை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜூலை 23 வெள்ளியன்று காணொலி வழியாக வெளியிட்டுள்ளார். என் நம்பிக்கையும் பாறையும் அருணுமாக இருக்கின்ற ஆண்டவரே, உலக முடிவு வரை என்னாலும் நீர் என்னுடன் இருக்கின்றீர் என்ற உறுதியில் நீர் எனக்கு அளித்துள்ள ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் முழுமையாக வாழ அருள் புரியும் என்று வயது முதிர்ந்தோர் இறைவேண்டல் செய்யுமாறு திருத்தந்தை அழைப்பு விடுத்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 4 ஞாயிறன்று தாத்தாக்கள் பாட்டிகள் மற்றும் வயது முதிர்ந்தோர் முதல் உலக நாள் சிறப்பிக்கப்படும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவ்வாண்டு ஜனவரி 31 அறிவித்தார்.
மேலும் கத்தோலிக்க திரு அவையில் முதன்முறையாக சிறப்பிக்கப்படவிருக்கும் தாத்தாக்கள், பாட்டிகள் மற்றும் வயது முதிர்ந்தோர் உலக நாள் நிகழ்வுகள் பற்றி பொது நிலையினர், குடும்பம் மற்றும் வாழ்வு திருப்பீட அவை தன் இணைய பக்கத்தில் தகவல்களை வெளியிட்டுள்ளது. இந்த முதல் உலக நாளுக்கென்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள இறை வேண்டலோடு உலகில் வயது முதிர்ந்த ஆயராக உள்ள 101 நிரம்பிய கனடா நாட்டு ஆயர் லாவ்ரன் நோயல் அவர்களது இறை வேண்டலும் இணைக்கப்பட்டுள்ளது என்று அத்திருப்பீட அவை கூறியுள்ளது. ஜூலை 25 வருகிற ஞாயிறு ரோம் நேரம் காலை 10 மணிக்கு வத்திக்கானின் தூய பேதுரு பசிலிக்கா பேராலயத்தில் நடைபெறும் விழா திருப்பலியில் ரோம் மறைமாவட்டத்தில் வயது முதிர்ந்தோருக்கு பணியாற்றும் அமைப்புகள் மற்றும் தன் ஆர்வலர்கள் என ஏறத்தாழ 2000 பேர் கலந்து கொள்வார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
பிலிப்பைன்ஸ் கத்தோலிக்கர் மியான்மர் மக்கள் மீது காட்டியுள்ள ஒருமைப்பாடு மற்றும் அருகாமைக்கு நன்றி தெரிவித்துள்ளது மியான்மர் கத்தோலிக்க திரு அவை. மியான்மர் மக்களோடு ஒருமைப்பாட்டு நாள் என்ற தலைப்பில் பிலிப்பைன்ஸ் ஆயர்கள் ஜூலை 19 இத்திங்களன்று கடைபிடித்து அன்று நண்பகல் மற்றும் மாலை 6 மணிக்கு பிலிப்பைன்ஸ் நாடு முழுவதும் ஆலய மணிகளை ஒலிக்கச் செய்தனர். மேலும் அந்நேரத்தில் மக்கள் அனைவரும் துன்புறும் நாட்டிற்காக ஆயர்கள் தயாரித்திருந்த சிறப்பு இறைவேண்டலையும் ஆண்டவரை நோக்கி எழுப்பினர். பிலிப்பைன்ஸ் கத்தோலிக்கரின் இத்தோழமை உணர்வுக்கு நன்றி தெரிவித்து அந்நாட்டு ஆயர் பேரவைக்கு மடல் எழுதியுள்ள கர்தினால் சார்லஸ் மாங்போ அவர்கள், எமது வரலாற்றில் மிகவும் சவாலான காலகட்டத்தை நாங்கள் எதிர்கொண்டு வரும் இவ்வேளையில் பிலிப்பைன்ஸ் கத்தோலிக்கரின் இச்செயல் தங்கள் மனதுக்கு மிகவும் ஆறுதலாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மியான்மரில் ஜூலை 19 மறைசாட்சிகள் நாள் கடைபிடிக்கப்பட்ட வேளை அதே நாளில் பிலிப்பைன்ஸ் கத்தோலிக்கர் மியான்மர் மக்களோடு ஒருமைப்பாட்டு உணர்வு நாளை கடைபிடித்துள்ளனர்.
லெபனான் நாட்டின் புனிதர் சார்பல் அவர்களின் திருநாளாகிய ஜூலை 24 இச்சனிக்கிழமை அன்று அந்நாட்டிற்காக ஜெவமாலை பக்தி முயற்சி ஒன்றை உலகளாவிய மறைப்பணி அமைப்பு ஒன்று ஏற்பாடு செய்துள்ளது. திருத்தந்தை மறைப்பணிக் கழகம் மற்றும் மறைப்பணி வழிகாட்டல் உலகளாவிய மையம் ஆகிய இரண்டும் இணைந்து இச்சனிக்கிழமை ரோம் நேரம் மாலை 6:30 ரோம் ஜனிக்கொலம் குன்று பகுதியில் உள்ள அன்னை மரியா ஆலயத்தில் இந்த ஜெவமாலை பக்தி முயற்சியை நடத்தவுள்ளன. இஜப நிகழ்வில் உலகினர் அனைவரும் பங்கு கொண்டு லெபனான் நாட்டின் அமைதிக்காக இறைவனை மன்றாடுவதற்கு உதவியாக இந்நிகழ்வு இணைய வலைக்காட்சிகள் வழியாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
பசி மற்றும் அது தொடர்பான காரணங்களால் உலகில் தினமும் ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் சிறாரும் உயிரிழந்து வருவது குறித்து பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் நோக்கத்தில் இம்மாதம் 30 ஆஸ்திரியாவின் அனைத்து ஆலய மணிகளும் இறந்தோர் நினைவாக ஒலிக்கப்படும் ஒலியை 5 நிமிடங்களுக்கு ஒலிக்கும். இயேசு மரணமடைந்த நேரமான மாலை 3 மணிக்கு இவ்வாண்டு ஜூலை 30 ஆஸ்திரியாவின் அனைத்து ஆலய மணிகளும் இறந்தோர் நினைவு ஒலியை எழுப்பும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்நிகழ்வு குறித்து பேசியுள்ள ஆஸ்திரிய ஆயர் பேரவைத் தலைவர் பேராயர் பிரான்ஸ் லாக்னர் அவர்கள், பசிக்கொடுமை நிலவும் ஓர் உலகில் நாம் வாழ்ந்து வருகின்றோம், உதவி தேவைப்படும் இடங்களுக்கு நாம் உதவ வேண்டும் என்று கூறியுள்ளார். ஜூலை 30 ஒலிக்கப்படும் ஆலய மணிகள் நம் அன்றாட பணியிலிருந்து சற்று விலகி நம்மை சுற்றிலும் உலகெங்கிலும் மக்கள் எதிர்கொள்ளும் துன்பங்கள் பற்றி சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றன என்றும் பேராயர் லாக்னர் அவர்கள் கூறியுள்ளார்.
இலங்கையில் 1983 ஜூலை 3 தமிழ் மக்களுக்கு எதிராக கடுமையான வன்முறை தொடங்கப்பட்டு உள்நாட்டு போர் ஆரம்பமானதை நினைவுகூறும் விதமாக அந்நாட்டில் கருப்பு ஜூலை என்ற ஒரு நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதத்தில் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிகழ்வையொட்டி ஜூலை 20 இச்செவ்வாயன்று கொழும்பு நகரின் மரதானா மையத்தில் பல்சமய கூட்டம் ஒன்றை நடத்திய கிறிஸ்தவ தோழமை இயக்கம் இலங்கையில் உள்நாட்டு போர் தொடங்கி 38 ஆகியும் இன்னும் அந்நாட்டில் இன பதட்ட நிலைகள் நிலவுகின்றன என்பது குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியது. இந்நிகழ்வில் சிறப்புரையாற்றிய புத்த மதத்துறவி உடவாலா நந்தா தேரோ அவர்கள், சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் உண்மையான தீர்வுகள் காணப்படவில்லை என்று கூறினார்.
இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ்ச் சேவை நிறைவடைகின்றது. நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.